பகவத்கீதை உண்மையிடுவில் அத்தியாயம் 4 முதல் ஸ்லோகம். ஸ்ரீ
பகவான் உவாச்ச,
இமம் விவஸ்வதே யோகம் விவஸ்வான் மனவே ப்ராஹ புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், அழிவற்ற இந்த யோக விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். விவஸ்வான் மனித குல தந்தையான மனுவிற்கும் மனு இக்ஷ்வாக மன்னனுக்கும் இதனை முறையே உபதேசித்தனர். பொருளுரை: பகவத்கீதை சூரிய கிரகத்திலிருந்து தொடங்கி அனைத்து கிரகங்களின் மன்னர்களுக்கும் பன்னெடுங்காலத்திற்கு முன்னே உபதேசிக்கப்பட்டது என்ற சரித்திரத்தை இங்கு நாம் காண்கிறோம். எல்லா கிரகங்களின் மன்னர்களும் குடிமக்களை காக்க வேண்டியவர்கள். எனவே மக்களை ஆள்வதற்காகவும் அவர்களை காமம் என்னும் பௌதிக பந்தத்திலிருந்து பாதுகாப்பதற்காகவும் அரச குலத்தோர் அனைவரும் பகவத்கீதையின் விஞ்ஞானத்தை அறிந்து கொள்வது அவசியம். முழுமுதற் கடவுளுடன் நித்திய உறவை வளர்த்து கொள்ள ஆன்மீக ஞானத்தை பயில்வதே மனித பிறவியின் நோக்கமாகும். மேலும் எல்லா கிரகங்களிலும் எல்லா நாட்டிலும் உள்ள அனைத்து தலைவர்களும் கல்வி, பண்பாடு மற்றும் பக்தியின் மூலம் குடிமக்களுக்கு இந்த ஞானத்தை கற்றுத்தர கடமைப்பட்டுள்ளார்கள். வேறுவிதமாக கூறினால், எல்லா தேச தலைவர்களும் கிருஷ்ண உணவின் விஞ்ஞானத்தை பரப்புவதற்கு கடமைப்பட்டுள்ளார்கள். அதன் மூலம் மனித பிறவியின் வாய்ப்பை உபயோகப்படுத்திக் கொள்ள மக்கள் இம்மாபெரும் விஞ்ஞானத்தினால் வெற்றி பாதையில் முன்னேறுவர். இந்த யுகத்தின் சூரிய தேவனுக்கு விவஸ்வான் என்று பெயர். சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கிரகங்களுக்கும் சூரியனே மூலமாகும். பிரம்ம சம்ஹிதையில் கூறப்பட்டுள்ளது, எச்சக்ஷு ரேச சபித சகல கிரகாணா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி ரசேஷ தேஜ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. பிரம்மா கூறினார், முழுமுதற் கடவுளும் ஆதி புருஷருமான கோவிந்தனை நான் வணங்குகிறேன். எல்லா கிரகங்களுக்கும் தலைவனான சூரியன் அளவற்ற சக்தியையும் உஷ்ணத்தையும் இவருடைய கட்டளைக்கேற்பவே பெற்றுள்ளான். பகவானின் கண்ணை பிரதிநிதிக்கும் இந்த சூரியன் அவரது கட்டளைக்கு படிந்து தனது பாதையில் சுற்றி கொண்டுள்ளான். வெப்பமும் ஒளியும் தருவதன் மூலம் கிரகங்களை கட்டுப்படுத்தி அனைத்து கிரகங்களுக்கும் மன்னனாக விளங்கும் சூரியனை சூரிய தேவன் ஆட்சி செய்து வருகிறான். தற்போதைய சூரிய தேவனின் பெயர் விவஸ்வான் ஆகும். கிருஷ்ணரது ஆணைப்படியே அவன் சுழன்று கொண்டுள்ளான். பகவத்கீதையின் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ளும் முதல் மாணவனாக பகவான் கிருஷ்ணர் விவஸ்வானை ஆக்கினார். எனவே பகவத்கீதை அற்பமான ஏட்டுக்கல்வி அறிஞர்களுக்கான கற்பனை காவியம் அல்ல. நினைவு கெட்டாத காலத்திலிருந்து கீழிறங்கி வரும் ஞானத்திற்கான தரமான புத்தகமாகும். கீதையின் வரலாற்றை மகாபாரதத்தில் பின்வருமாறு நாம் காண முடியும். த்ரேதாயுகாதௌச்சத்தோ விவஸ்வான் மனவே ததௌ மனுஷ்ச லோக பிரித்யர்த்தம் சுதா ஏக்ஷ்வாகவே ததௌ இக்ஷ்வாகுணாச்ச கதிதோ வியாப்ய லோகான் அவஸ்திதஹ. த்ரேதாயுகத்தின் ஆரம்பத்தில் பகவானுடைய உறவு பற்றிய இந்த விஞ்ஞானம் விவஸ்வானால் மனுவிற்கு வழங்கப்பட்டது. மனித குலத்தின் தந்தையான மனு தனது மகனும் பூலோகத்தின் மன்னனும் ஸ்ரீராமர் அவதரித்த ரகுவம்சத்தின் முன்னோடியுமான மன்னன் இக்ஷ்வாகுவுக்கு அதனை அளித்தார். எனவே மனித சமுதாயத்தில் இக்ஷ்வாகுவின் காலத்திலிருந்தே பகவத்கீதை இருந்து வந்துள்ளது. 432,000 வருடங்கள் நீடிக்கும் கலியுகத்தில் நாம் தற்போது 5,000 வருடங்களை மட்டுமே கடந்துள்ளோம். கலியுகத்திற்கு முந்தைய யுகம் துவாபர யுகம், 800,000 வருடங்கள். அதற்கு முந்தைய யுகம் திரேதாயுகம், 1,200,000 வருடங்கள். இவ்விதமாக சுமார் 2,05,000 வருடங்களுக்கு முன்பே தனது சீடனும் மகனுமான பூலோக மன்னன் இக்ஷ்வாகுவிற்கு மனு இதனை கூறியுள்ளார். தற்போதைய மனுவின் ஆயுட்காலம் 30,53,00,000 வருடங்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதில் 12,04,00,000 வருடங்கள் கழிந்துள்ளன. மனுவின் பிறப்பிற்கு முன்பே பகவானால் அவரது சீடனும் சூரிய தேவனுமான விவஸ்வானுக்கு கீதை கூறப்பட்டுள்ளதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் ஏறத்தாழ 12,04,00,000 வருடங்களுக்கு முன் கீதை உபதேசிக்கப்பட்டதை காணலாம். கணக்கிடலாம். மனித சமுதாயத்திலோ இது 20 லட்சம் வருடங்களுக்கு மேல் வழக்கில் இருந்து வந்துள்ளது. ஏறத்தாழ 5000 வருடங்களுக்கு முன் அர்ஜுனனிடம் பகவான் இதனை மீண்டும் உபதேசித்தார். கீதையின் கூற்றின்படியும் கீதையை உரித்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கூற்றின்படியும் இதுவே கீதையின் சரித்திரம் பற்றிய தோராயமான கணக்கீடு. விவஸ்வான் சூரிய வம்ச சத்திரியர்களின் தந்தை என்பதால் பகவத்கீதை அவருக்கு வழங்கப்பட்டது. முழுமுதற் கடவுளால் கூறப்பட்டதால் இந்த பகவத்கீதை வேதங்களுக்கு சமமான ஞானம். அப்பௌருஷயா, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தெய்வீக ஞானம் எனப்படும். வேத கட்டளைகள் மனித வியாக்கியானமின்றி உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளப்படுவதைப் போல கீதையும் பௌதிக வியாக்கியானங்களின்றி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். வீண் வாதம் செய்யும் ஏட்டறிஞர்கள் தங்களது சுய வழியில் கீதையை பற்றி கற்பனை செய்யலாம், ஆனால் அஃது உண்மையான பகவத்கீதை ஆகாது. எனவே கீதையை சீட பரம்பரையின் மூலம் உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவான் இதனை சூரிய தேவனுக்கும், சூரிய தேவன் தனது மகனான மனுவிற்கும், மனு தன் மகன் இக்ஷ்வாகுவிற்கும் இதனை உபதேசித்ததாக இங்கு விளக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ பகவான் உவாச்ச, இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகமப்பியம், விவஸ்வான் மனவே பிராக மனு இக்ஷ்வாகவே பிரவே. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், அழிவற்ற இந்த யோக விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். விவஸ்வான் மனித குலத்தந்தையான மனிதர்க்கும், மனு இக்ஷ்வாகு மன்னனுக்கும் இதனை முறையே உபதேசித்தனர். பொதுவா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இந்த உலகம் எப்படி தோன்றினது அப்படிங்கிறத பத்திய எண்ணங்கள் அவங்களுக்குள்ளார எழக்கூடியது சகஜம். நிறைய பேர் நினைப்பாங்க, ஓ இந்த உலகம்லாம் எப்படி வந்தது, இதெல்லாம் யார் படைச்சா, இல்லை இதெல்லாம் எப்படி உற்பத்தி ஆனது, பூமி எப்படி சுழலுது, சூரியன் எப்படி சக்தியை உஷ்ணத்தை கொடுக்குது, பகல் இரவுலாம் மாறி மாறி வருது, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொதுவாக நிறைய பேர் யோசிக்கிறது உண்டு. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லுவார், ஒரு மொட்டை மாடியில் ஒருத்தன் போய் படுத்துக்கிட்டான் இல்லை பார்க்குறான் அப்படின்னா மேலே எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கிறத பார்ப்போம். இந்த நட்சத்திரம்னா என்ன அப்படிங்கிற எண்ணம் பொதுவாக எல்லாருக்கும் வரும். இந்த எண்ணத்தை தாங்கி கொஞ்சம் புத்தியுடைய மனிதன் அதுக்காக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறான். நிறைய விஞ்ஞானிகள் எப்படி இந்த உலகம் தோன்றியிருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி செய்கிறாங்க. அத்தகைய விஞ்ஞானிகள் ஏறக்குறைய நிறைய பேர், அந்த விஞ்ஞானிகளில் பெரும்பாலானோர் அவர்கள் என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா, இந்த உலகமானது எதுவுமே இல்லாமல் திடீர்னு ஏதோ ஒன்று வெடிச்சு செதறி அந்த செதர்னதில் வந்த ஒரு துண்டு தான் இந்த பூமி. இந்த பூமி வந்தப்போ ரொம்ப உஷ்ணமாக இருந்தது, அதுக்கப்புறம் நிறைய மழை பெஞ்சது, அதனால இந்த பூமி கொஞ்சம் குளிர்ந்துடுச்சு. அதன் பிறகு ஒரு செல் உயிரினங்கள் தோன்றின, அதுக்கப்புறம் அது படிப்படியாக இரு செல் உயிரினமாகவும் கொஞ்சம் தாவர வகைகளாகவும் அது அப்படியே பரிணாம வளர்ச்சியின் மூலமாக காலப்போக்கில் விலங்குகளாகவும் பின்னர் குரங்காகவும் அதன் பிறகு குரங்கிலிருந்து மனிதனாகவும் பரிணாம வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் எத்தனையோ புத்தகங்களில் படிச்சிருக்கோம். நம்மளுடைய பள்ளிக்கூடத்தினுடைய புஸ்தகத்தில் எங்கே படித்தாலும் ஆரம்பத்திலிருந்தே இந்த கருத்து ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், இங்கே கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறது அதுக்கு முரண்பட்டதாக தோன்றுது. பகவான் கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், இந்த யோக விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். அதுவே மக்களுக்கு குழம்பும், சாதாரண மக்களுக்கு. சூரியன்ல தேவனா, உயிர்வாளி வெப்பத்துல வசிக்க முடியாதுன்னு சொல்றானா, சூரியன்ல எப்படி ஒரு மனிதன் வாழ முடியும் அப்படின்னு நினைக்கலாம். அதற்கு பிறகு கிருஷ்ணன் நீங்க தொடர்ந்து சொல்ற, அதை விவஸ்வானுக்கும், சூரியதேவன் அதை அந்த சூரியதேவன் அவர்தான் விவஸ்வான், அவர் மனித குல தந்தையான மனுவிற்கும் மனு அதற்கு பிறகு இக்ஷ்வாகு மன்னருக்கும் கொடுத்ததா சொல்லப்படுது. ஸ்ரீல பிரபுபாதர் இங்க சாஸ்திரங்களை அடிப்படையா வச்சு எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி இந்த பகவத்கீதை சொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோராயமா கணக்கிடுற, அதன் பிரகாரம் 12,12,04,00,000 வருடங்களுக்கு முன்னாடி கீதை உபதேசிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 5,000 வருடங்களுக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்டது. இது இங்க ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு கணக்கு போட்டு சொல்றார். நாம படிச்சோம் இந்த முதல சொன்ன விஞ்ஞானிகள் கணக்கு போட்டு இந்த மனித சமுதாயம் எப்படி தோன்றி இருக்கலாம் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் தோராயமா ஒரு கணக்கு போட்டு சொல்றாங்க. அதன் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3,000 வருடங்கள் தான் அவங்க பத்தி தான் அவங்க பேசுறாங்க. 3,000-3,500 வருடங்கள் பத்தி தான் இந்த நவீன விஞ்ஞான முறைகள்ல சொல்றாங்க. அதுவும் என்ன சொல்றாங்க, நாகரிகமான சமுதாயம் 3,000 வருடத்துல தான் இருக்கு. சரியா, இதுதான் அறிவியல் புத்தகத்துல நம்ம எல்லாரும் படிச்சது. நாகரிகமான சமுதாயம் 3,000 வருடங்களுக்கு முன்னாடி தான் தோன்றினது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அதுக்கு முன்னாடி மனிதன் வந்து கற்கால மனிதன், உடை உடுத்தாமல் இருப்பான், கல்லை வச்சு மிருகங்களை ஏறி எறிவான், அந்த மிருகத்தை எடுத்து சுட்டு சாப்பிடுவான், இப்படி எல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஆனா உண்மையில சொல்ல போனா நம்ம என்னெல்லாம் புத்தகத்தை படிச்சோமோ அது எல்லாமே ஏமாத்துறது தான். அது எதுவுமே உண்மை கிடையாது, அது எதுவுமே யாரும் பார்க்க கிடையாது, அது எல்லாமே ஒரு கற்பனை தான். அதை முதல்ல சொல்லிட்டு அது ஏன் கற்பனை, எப்படி கற்பனை, அதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கறத நம்ம விளக்கலாம். இங்க பகவான் கிருஷ்ணர் நமக்கு சொல்றார், சாஸ்திரங்களின் அடிப்படையிலையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இந்த பகவத்கீதையானது 5,000 வருடங்களுக்கு முன்னாடி உபதேசிக்கப்பட்டது அப்படிங்கிற. இத பொதுவா மக்களுக்கு நம்பறதுக்கு யோசிப்பாங்க, எப்படிங்க அது சாத்தியமாகும், 3,000 வருஷத்துக்குள்ளாரதான் பண்பட்ட மனிதன் நாகரிகமான மனிதன் வாழ்றதா அறிவியல் அறிஞர்கள்லாம் சொல்றாங்க. நீங்க என்னன்னா 5,000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு அற்புதமான ஒரு புத்தகத்தை, இவ்வளவு அற்புதமான ஒரு மொழிய, விஷயத்த விட்டுருங்க, உள்ள இருக்கக்கூடிய விஷயத்த விட்டுட்டா கூட, இவ்வளவு அற்புதமான ஒரு சமஸ்கிருத இலக்கியத்தை எப்படி 5,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரால எழுதியிருக்க முடியும், சொல்லி இருக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கலாம். ஆமா கண்டிப்பா, ஏன்னா இந்த விஞ்ஞானிகள் சொல்லக்கூடியது அதுல இருந்தே தவறுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சமீபத்துல இப்ப ஒரு விஞ்ஞானி, அவர் இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அணு விஞ்ஞானம், அணு இயற்பியல், அணுவியல், அதை பத்தி படிக்கக்கூடியவர். அவர் நீண்ட ஆராய்ச்சிகள் செய்து இன்றைக்கு இருக்கக்கூடிய வெளிப்புற மக்களுடைய வார்த்தையில சொல்லணும்னா, விஞ்ஞான பூர்வமா இந்த பகவத்கீதையானது 5,000 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது அப்படிங்கறது நிரூபிச்சிருக்க சமீபத்துல. உங்களுக்கு மேற்கொண்டு தகவல் வேணும்னா சரஸ்வதி ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல போய் பார்க்கலாம். இப்ப சமீபத்துல அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணியிருக்காரு இதை பத்தி. அதுல அவர் சுட்டி காட்டுறார், இந்த வேத சாஸ்திரங்கள் பகவத்கீதையா இருக்கட்டும் மகாபாரதமாகட்டும், குறிப்பா அவர் வந்து மகாபாரதத்தை சுட்டி காட்டுறார், மகாபாரதம் அதுல ஒரு பாகம் தான் பகவத்கீதை. பொதுவா மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும், எப்படிடா இதெல்லாம் உண்மையா இருக்க முடியும், இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம், வேதங்கள்ல இவ்வளவு விஷயங்கள் சொல்லி இருக்கு, மகாபாரதத்துல என்னென்னமோ சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் எப்படி உண்மையா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மைதான் அப்படிங்கிறத அது நடவிருக்கிறதுக்கான வாய்ப்புகளோட அவர் சுட்டி காட்டுறார். அதுல குறிப்பா அவர் மகாபாரதத்துல விளக்கப்பட்டுள்ள ஜோதிட சாஸ்திரத்தை அடிப்படையா வச்சு கணக்கு சொல்றார். 5,000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி மகாபாரதம், அததான் வேதவியாசர் நமக்கு தொகுத்து கொடுத்தார், நடந்த வரலாற்றை தொகுத்து மகாபாரதமா கொடுத்தார். அதுல பல நேரங்கள்ல பல சூழ்நிலைகள் அது இந்த மாதிரி கிரக அமைப்புல நடைபெற்றதுன்னு சொல்லி துல்லியமா கொடுத்திருக்கு. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இந்த காலத்துலதான் நடந்தது அப்படிங்கறத ஜோதிட ரீதியா அவர் கணக்கிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு ஆராய்ச்சிகளை நடத்தி சொல்றார். இப்படி சாஸ்திரபூர்வமா பார்த்தாலும், ஒரு சில விஞ்ஞானிகளுடைய பார்வையில பார்த்தாலும், இந்த பகவத்கீதையானது குறைந்தது 5000 வருடங்களுக்கு முந்தையது. இப்ப ஏன் இந்த மக்களால தற்போதைய விஞ்ஞானிகளால இதை ஒழுங்கா புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவா ஒரு சின்ன கருத்து நம்ம எல்லாருமே நம்மளுடைய அனுபவத்துக்கு உட்பட்டு நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம். என்ன அப்படின்னா, மனித சமுதாயத்துல மக்களுடைய அறிவு எல்லாமே குறைஞ்சுக்கிட்டு வருது, மக்களுடைய பலம் இதெல்லாம் குறைஞ்சுக்கிட்டு வருது. 50 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மனிதர்களுக்கு இருந்த பலமும் அவர்கள் கிட்ட இருந்த அறிவும் இன்றைய சமுதாயத்துல கிடையாது. இதுதான் உண்மை. மேலோட்டமா மக்கள் முட்டாள்தனமா நவீன காலத்துல ரொம்ப அறிவுடையவர்கள் நினைச்சிட்டு இருக்காங்களே ஒழிய உண்மையான அறிவுங்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு 50-60 வயதுல இருக்கக்கூடிய மக்களை, இங்கே உங்கள ஒரு சிலர் இருக்கீங்க, அந்த காலகட்டத்துல நிறைய பேர், ஒரு உதாரணத்துக்கு அவங்களுடைய அறிவு எப்படிப்பட்டதுங்கிறத பாக்குறதுக்காக, நிறைய பேர் தமிழ் இலக்கணம்னா நல்லா தெரியும், நிறைய பாடல்கள்லாம் அற்புதமா சொல்லுவாங்க. அவங்க நினைச்ச நேரத்துல வெண்பாய் ஏற்ற முடியும். அந்த வெண்பாவினுடைய விதியை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளாரே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் எல்லாம் தலையை சொறிறாங்க. நேர் நேர் தேமா நிறை நேர் புலிமா என்னமோ வரும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே மக்கள் வந்து இன்னைக்கு இன்றைய தலைமுறையினர் தலையை சுத்துறாங்க. ஆனா அந்த வெண்பாவின் அடிப்படையில பாடல் இயற்றக்கூடியவர்கள், அந்த கணத்துல பாடல் இயற்றக்கூடியவர்கள் 50 வருடங்களுக்கு முன்னாடி வசித்தார்கள். அது உங்கள பெரியவங்க இருந்தாங்கன்னா விசாரிச்சு பார்க்கலாம். இல்ல, நான் படிக்கும் போது எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்த வாத்தியார் கூட அவருக்கு இருந்த அறிவு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் படிக்கிறவங்க கிட்ட கிடையாது. இத குறைஞ்சபட்சம் எல்லாரும் பார்க்கலாம், உண்டா இல்லையா? இது அறிவுல இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, 300-400 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவில வாழ்ந்த பிராமணர்கள்லாம், குறிப்பா பிராமணர்கள், அறிவு அவ்வளவு தேர்ந்தவர்களா இருப்பாங்க. வேதங்கள், உபநிஷத்துக்கள், புராணங்கள், மகாபாரதம், அதாவது இத்திகாசங்கள், இதெல்லாம் எல்லாருமே அறிந்த ஒரு உண்மையாங்க. எல்லாவற்றையும் அவர்கள் சரளமா சொல்லக்கூடிய தன்மை வாழ்ந்தவர்களா இருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுடைய பலம் எல்லாருக்கும் தெரியும். பள்ளிக்கூடத்துல நம்ம படிச்சிருக்கோம், மருது பாண்டியர்கள் காட்டுக்கு போய் அவர் வந்து ஒரு புலிய கைகளாலேயே கிழிச்சு தூக்கி போட்டார். இன்னைக்கு யாரால செய்ய முடியுமா? அதுக்காக அதை நம்பாம இருக்கிறோமா? நம்புறோம். ஏன்னா 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 150 வருஷத்துக்கு முன்னாடி வசிச்ச ஒரு மன்னரால புளிய கிழிச்சு போட முடியுதுன்னா, 500 வருஷத்துக்கு முன்னாடி வசிச்ச ஒரு மன்னருக்கு எவ்வளவு பலம் இருந்திருக்க முடியும் பார்க்கலாம். இன்னைக்கும் யாரெல்லாம் ஜெய்ப்பூர் போறீங்களோ அங்க வந்து ஒரு அருங்காட்சியகம் இருக்கு. அந்த அருங்காட்சியகத்துல மன்னர் ஜெய்சிங்கோட வால் இருக்கு. அந்த வாளை இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தினர் தூக்க கூட முடியாது, தூக்க கூட முடியாது. அந்த வாளை எடுத்துதான் அவர் சரளமா சண்டை போடுவார். அப்படின்னா அவருடைய பலம் எப்படிப்பட்டதா இருக்கும்? இதெல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது மனிதர் சமுதாயத்துல பலமும் அறிவும் குன்றிய வண்ணம் இருக்கு, குறைஞ்சுகிட்டே வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சு அப்படியே பார்க்கும்போது 5000 வருடங்களுக்கு முன்னாடி மக்கள் இன்னும் பலசாலிகளாகவும் அறிவு வாய்ந்தவர்களாகவும் இருந்தார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கக்கூடியது. ஆனா நம்ம எல்லாரும் கிணற்று தவளைகளை போல இருக்கிறதுனால இதை புரிஞ்சுக்க முடியறதில்லை. கிணற்றுல ஒரு தவளை இருந்தது. அந்த தவளை ரொம்ப படிச்ச பண்டிதர், தவளைகளுடைய சமுதாயத்துல ரொம்ப அறிவாளி தவளை. அந்த அறிவாளி தவளை அந்த தவளை சமுதாயத்துல ரொம்ப பாராட்டப்பட்டு வந்தது. ஒரு தடவை அந்த கிணத்துல இருந்து ஒரு வெளியில ஒரு தவளை போய் ஒரு சமுதிரத்துக்கு போய் பார்த்துட்டு வருது, இந்திய பெருங்கடலை பார்த்துட்டு வருது. இந்திய பெருங்கடலை பார்த்துட்டு வந்த அந்த தவளை இங்க இருக்கக்கூடிய அறிவாளி தவளை கிட்ட சொல்லுது, நான் இந்திய பெருங்கடலுக்கு போயிட்டு வந்தேன். அது என்னது? அது ஒரு பெரிய நீர்பரப்பு, நம்ம கிணறு மாதிரி இருக்குமா, 10x10 அடி, எவ்வளவு பெரிய கிணறு! இல்ல இல்ல, இது ரொம்ப பெருசு. நம்ம கிணறோட பெருசா, நம்ம கிணறோட பெருசா என்ன இருக்க முடியும்? சரி, பதினஞ்சுக்கு பதினஞ்சு இல்ல ரொம்ப பெருசு, இருபதுக்கு இருபது, ஐம்பதுக்கு ஐம்பது, நூறுக்கு நூறு இல்ல ரொம்ப ரொம்ப பெருசு. நீ சொல்றதெல்லாம் சும்மா கதை சொல்ற, கதை சொல்ற அப்படின்னு இந்த கிணத்துல இருக்கக்கூடிய அறிவாளி கவலை வெளியில இந்திய பெருங்கடலை பார்த்துட்டு வந்த கவலைய நிராகரிச்சு. யாருக்கு நஷ்டம்? கிணத்துல இருக்கக்கூடிய பேரளவுல இருக்கக்கூடிய அறிவாளி தவளைக்கு தான் நஷ்டமோ ஒழிய இந்திய பெருங்கடலை பார்த்துட்டு வந்த தவளைக்கு நஷ்டம் இல்லை. அதே மாதிரிதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல மக்களும் சரி விஞ்ஞானிகளும் சரி அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு எல்லாத்தையுமே எடை போடுறாங்க. எனக்கு என்ன தெரியும் அதை வச்சு நான் எடை போடுறேன். இன்னைக்கு என்னால 10 கிலோ தூக்க முடியுது, 50 கிலோ தூக்க முடியுது, 100 கிலோ தூக்க முடியுது, இதுதான் எல்லாராலையும் முடியும். என்ன வச்சே நான் எடை போடுறேன். இது வந்து ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது புரிஞ்சுக்கிறது. கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன், 150 வருடங்களுக்கு முன்னாடி. அப்பதான் ஆங்கிலேயர்கள் உலகம் முழுக்க போய் தங்களுடைய காலனிகளை நிறுவிக்கொண்டிருந்தாங்க. எல்லா இடத்துக்கும் போய் அந்த இடத்தெல்லாம் கைப்பற்றின் இருந்தான். அப்போதைக்கு அதுல ஒரு பகுதியினர் ஆப்பிரிக்காவுக்கு போனாங்க. ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அவங்க வந்தப்ப கருத்து போய் வந்தாங்க. கேட்டாங்க, என்ன நீ எல்லாம் கருத்து போயிருக்க? ஐயோ, அந்த சூரியன் ரொம்ப வெப்பத்தை கொடுக்குது. சூரியன் வெப்பத்தை கொடுக்குதா? ஏன்னா உங்களை யாராவது லண்டன் போயிருக்கீங்களா? யாரும் போனதில்லை. அங்க வெயில் காலத்துல நம்ம ஊர் குளிர்காலம் மாதிரி இருக்கும், வெயிலே வராது அங்க. வெயிலே அங்க வராது. எப்பவுமே சூரியன் வந்து மந்தமா தான் இருக்கும் பகல் நேரத்திலையும். அதனால அவங்க பார்த்தரையும் கேட்டாங்க, சூரியன் எப்படி வெப்பத்தை கொடுக்க முடியும்? ஏன்னா அவங்களுக்கு அனுபவமே இல்லை. அவங்களுடைய விஷயத்தை வச்சு அவங்களுடைய அறிவை வச்சு எல்லாத்தையுமே எடை போடுறாங்க. சூரியன் எப்படி வெப்பத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, வேற எல்லாம் என்ன பார்த்தாங்க அங்க ஆப்பிரிக்கால? அங்க ஒரு பெருசா கருப்பு கலர்ல யானைன்னு ஒரு மிருகம் இருக்கு. அது உடம்பு இவ்வளவு பெருசு இருக்கு. அதுக்கு ரெண்டு தந்தம் இருக்கு, நீண்டிட்டு ரெண்டு தந்தம் இருக்கு. ஒரு துதிக்கை இருக்கு ரொம்ப நீளமா. அதுக்கு காது ஒண்ணு பெரிய விசிறி மாதிரி இருக்கு, ரெண்டு காது. பிச்சுக்கிட்டாங்க. எப்படிடா அது சாத்தியமாகும்? யானைங்கிறான் எத்தோ பெருசு. நமக்கு தெரிஞ்சு நாய் இருக்கு, பன்னி இருக்கு, பூனை இருக்கு, மாடு இருக்கு. மாடு தான் இருக்கிறதுல பெரிய விலங்கு நான் நினைச்சுட்டு இருக்கேன். இவன் என்னடானா யானைன்னு ஒண்ணு 10 மடங்கு பெருசா சொல்றானே. சரி, வேற என்ன பார்த்தேன் அப்பயே அவங்க சொன்ன. வேற என்னடா பாத்தீங்க, வேற என்ன கதை சொல்ல போறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். இது அவங்க சொல்றான், அங்க ஒட்டக சிவிங்கின்னு ஒரு மிருகம் இருக்கு. அதுக்கு கழுத்து நீண்டு இருக்கும். அவ்வளவுதான். இவன் எல்லாம் கதை சொல்றான். உண்மையில ஒட்டக சிவிங்கியும் கிடையாது, யானையும் கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து நம்மளதான் ஏமாத்துறாங்க. கடைசியில என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ஒருவேளை சூரியன் வேணா அங்க சூடா இருக்குதுங்கிறத ஒத்துக்கலாம். ஏன்னா கருத்து போய் வந்திருக்காங்க. சூரியன் சூடா இருக்குங்கிறத ஒத்துக்கலாம். ஒருவேளை சூரியன் சூடா இருந்து இவன் பைத்தியம் முடிச்சு யானை ஒட்டக சிவிங்கின்னு வளர்ந்து இருக்காங்க. இது உண்மையில நடந்தது 150 வருஷத்துக்கு முன்னாடி. எதுக்கு இதை நான் ஒரு உதாரணமா கொடுக்குறேன்னா, நம்மளுடைய அறிவு எப்படி இருக்கோ, எனக்கு என்ன தெரியுமோ, என்னுடைய எல்லைகள் எப்படி இருக்கோ, அதை வச்சு நான் கணக்கு போடுறேன், அதை வச்சு நான் எடை போடுறேன் எல்லாத்தையுமே. இதுதான் ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு. நான் இன்னைக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ அதை வச்சுதான் நான் எடை போடுறேன். வேத காலத்துல குறைஞ்சது ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்னாடி மக்கள் சமஸ்கிருதத்தை அவ்வளவு புலமை வாய்ந்தவர்களா இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒருத்தரே எழுதியிருக்க முடியாதுங்க. வியாசதேவர் எழுதினார் எல்லா புத்தகத்தையும், ஒருத்தரே இவ்வளவு புத்தகம்லாம் எழுத முடியாதுங்க, அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க அப்படின்றாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒன்னால எழுத முடியாதுங்கனால நீ யாராலுமே எழுத முடியாதுன்னு சொல்லி எடை போடுற. என்னுடைய அறிவு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மற்றவர்களுடைய அறிவையும் எடை போடுறேன். அப்ப முட்டாள் யாரு? நான் தான். ஏன்னா தொலைநோக்கு பார்வை என்கிட்ட இல்ல. ஒரு கிணத்துல இருக்கக்கூடிய தவளை மாதிரி எனக்கு தகுந்த மாதிரியே தான் நான் கணக்கு போட்டுருக்கேன். அந்த கிணத்து தவளையா தான் ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. பெரிய பெரிய அளவுல விஞ்ஞானிகளா இருக்கலாம், படிச்சிருக்கலாம், பட்டம் வாங்கியிருக்கலாம், பிஹெச்டி வாங்கியிருக்கலாம், எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கலாம், எவ்வளவுதான் விஞ்ஞானத்துல தேர்ந்தவர்களா இருக்கலாம், ஆனா அவங்க எல்லாருமே இந்த கிணற்று தவளைகளை போல முட்டாள்களா தான் இருக்காங்க. அதுதான் உண்மை. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையில பார்த்தோம் அப்படின்னா வேத கலாச்சாரத்துல மகாபாரதத்தை எடுத்துருந்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய விஞ்ஞானம், அப்ப மக்களுக்கு இருந்த அறிவு இன்றைய சமுதாயத்துல கிடையாது. மக்கள் அவ்வளவு துல்லியமா அவங்களால கிரக அமைப்புகளை கணக்கிட முடிஞ்சது. அவங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய வெளி சக்திகளை மட்டும் இல்லாம சூக்ஷ்மமான சக்திகளையும் கொண்டு செயலாற்ற முடிந்தது. அவர்கள் நினைச்சா மழையை வர வைக்க முடியும், நினைச்சா வெப்பத்தை கொண்டு வர முடியும், நினைச்சா பறக்க முடியும். விமானங்களுடைய உதவி எதுவும் அவசியம் இல்லை, அவங்களுடைய மனதை உபயோகப்படுத்தி பறக்க முடியும். அதெல்லாம் அந்த சக்திகள் எல்லாம் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. அதனால மக்கள் என்ன நினைக்கிறான், மகாபாரதத்தை படிக்கிறான். மகாபாரதத்தை படிக்கும்போது சொல்லுது, யுத்தம் நடக்கும்போது அம்பு எய்கிறாங்க, ஒரு அம்பு நூறு அம்பா பிரிஞ்சு வருது, ஒரு அம்பு எய்து அங்கிருந்து வானத்துல இருந்து மழை கொட்டுது, இல்ல பாறைகள் கொட்டுது, அக்னி வருது, இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைச்சிடறான். ஏன்னா இவனுக்கு சாத்தியம் இல்லைங்கனால அவங்களுக்கும் சாத்தியம் இல்லைன்னு இட போறான். இதுதான் முட்டாள்தனம். இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கலாம். இன்றைக்கு எத்தனையோ நம்ம வரலாறுல படிக்கிறோம், 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கல்வெட்டுல ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்காரு, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து தோண்டி ஒரு காசு எடுக்கிறாங்க, இதெல்லாம் வச்சு ஒருத்தன் வந்து கற்பனை பண்ணி அகழ்வாராய்ச்சியில கற்பனை பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றான், இந்த கலாச்சாரம் இங்கே இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஆனா இது எல்லாமே இல்ல, ஏதோ ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்கான் தான் சொல்றேன். கல்வெட்டுல எழுதி வச்சிருக்கிறத வச்சு இதுதான் வரலாறுன்னு சொல்ற, கல்வெட்டுல எழுதி வச்சிருக்கிறத வச்சு இதுதான் வரலாறுன்னு சொல்ற, புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறத வச்சு இதுதான் வரலாறுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிற? பகவத்கீதையில எழுதி வச்சிருக்கிறத வச்சு சொல்லக்கூடாதா? கல்வெட்டுல எழுதி வச்சிருக்கிறத வச்சு இதுதான் வரலாறுன்னு சொல்ற, அப்ப பகவத்கீதையில எழுதி வச்சிருக்கிறத வச்சு இதுதான் வரலாறுன்னு ஏன் ஏற்றுக்கொள்ள கூடாது? மகாபாரதத்தை எழுதி வச்சிருக்கிறத வச்சு இதுதான் பாரதத்தினுடைய வரலாறுன்னு ஏன் ஏற்றுக்கொள்ள கூடாது? ஏன் நீ அந்த அளவுக்கு முட்டாளா இருக்க அப்படின்னா அவன் அந்த அளவுக்கு முட்டாளா இருக்கான். அதுதான் உண்மை. மக்கள் குறிப்பா இந்திய சமுதாயத்துல இந்த இன்றைக்கு சமுதாயத்துல மக்கள் சந்தேகிக்கிறாங்க. வேதங்களையும் மகாபாரதத்தையும் பகவத்கீதை இது எல்லா விஷயங்களையும் மக்கள் சந்தேகிக்கிறாங்க. இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது உண்மையில இந்த பகவத்கீதைங்கிறதெல்லாம். உண்மையில மக்கள் 150-200 வருடங்களுக்கு முன்னாடி யாருக்கும் இத்தகைய சந்தேகம்லாம் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் தொன்று தொட்டு வருது. இப்ப யாராவது உங்ககிட்ட நான் வந்து சந்தேகப்பட முடியுமா? எம்ஜிஆர் ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சிருந்தார், யாராவது சந்தேகப்படுவீங்களா? படமாட்டீங்க. அதே மாதிரிதான் மக்கள் எல்லாரும் கிருஷ்ணர் ஒருத்தர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார், ராமர்னு ஒருத்தர் 500,000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அதை சந்தேகத்துக்கு கேள்விங்கிறது, சந்தேகங்கிற கேள்விக்கே இடம் இல்லாங்க, சந்தேகப்படுறதுக்கு அங்க ஒரு இடமே கிடையாது. ஆனா மக்கள் இன்னைக்கு முட்டாள்தனமா பெரிய பெரிய அறிஞர்களா இருக்கலாம், அவங்க கூட என்ன நினைக்கிறாங்க, ராமர்லாம் அதெல்லாம் எல்லாம் கட்டுக்கதைங்க, அது எப்படிங்க பாலம் கட்டி இருக்க முடியும், அது எப்படிங்க ஒரு அம்பு எய்தி அவங்க வந்து 7 மரங்கள் எல்லாம் தாண்டிலாம் வர முடியும், இதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க. முட்டாள்தனம். ஏன்னா அவங்களுக்கு அறிவு வச்சு எடை போடுறாங்க. இதனால நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்த விஷயங்கள் உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நம்ம கல்வெட்டில் இருக்கிறத உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்றோம், அதே விஷயங்களை புத்தகமா எழுதி வச்சிருக்காங்க முன்னாடி இருக்கவங்க. இதெல்லாம் வரலாறு தான், வேற ஒன்றும் கிடையாது. மகாபாரதம் அப்படிங்கிறது ஏதோ உட்காந்து யாரோ புலப்பட்டு போய் 100,000 ஸ்லோகத்தை எழுதி கதை எழுதி வச்சிருக்காங்கிறது கிடையாது. இது ஒரு வரலாறு, வரலாற்று உண்மை. இந்த வரலாற்று உண்மை எழுதி வச்சிருக்காங்க, இதை நம்ம படிச்சு அதன் மூலமா பயன்பெற முடியும். அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு உயர்ந்ததா இருக்கு, மனித சமுதாயம் அவ்வளவு பக்குவம் வாய்ந்ததா இருந்தது, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். மனித சமுதாயம் எந்த அளவுக்கு துல்லியமானதா இருந்தது, மக்கள் எந்த அளவுக்கு அறிவுடையவர்களா விளங்கினாங்க, அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாதிரி மக்கள் ஏமாற்றக்கூடியவர்கள் கிடையாது. இன்றைய சமுதாயத்துல யாராவது யாரையாவது நம்ப முடியுமா? முடியாது. வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா, ஒரு மன்னன் அவனுடைய பிரஜைகளுடைய வீடுகள்ல யாராவது ஒரு பிரஜை அவங்க வீட்டை பூட்டு போட்டிட்டு போக வேண்டியிருந்ததுன்னா அந்த மன்னன் மன்னனா இருக்கிறது தகுதி கிடையாதுன்னு சொல்லு. அப்படின்னா என்ன, சமுதாயத்தை திருட்டு அப்படிங்கறது இருக்கக்கூடாது. திருட்டு அப்படின்னு வந்ததுன்னா அது மன்னனுடைய குற்றம். நீங்க பார்க்கலாம் ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ண லீலைகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கும். ஹஸ்தினாபுரத்துல ஒரு துவாரகையில அர்ஜுனன் இருக்கும்போது கிருஷ்ணருடைய அரசவைக்கு ஒரு பிராமணன் வந்து எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் செத்துன் இருக்கு, அதுக்கு காரணம் மன்னனே நீதான். உக்ரசேனர் வந்து சொல்லுவான், இன்னைக்கு யாராவது சொல்லுவோமா எங்க வீட்டுல குழந்தை செத்து போச்சுங்க, அதுக்கு வந்து தமிழகத்தினுடைய முதல்வர் இந்தியாவினுடைய பிரதமர் தான் காரணம்னு யாராவது சொன்னா சிரிப்பான். என்னடா பைத்தியமா, நீ உன் குழந்தைய சாக விட்டு விட்டு அதுக்கு போய் பிரதமரையும் முதலமைச்சரையும் பொத்தம் சொல்லின்றிருக்கேன்னு சிரிப்பாங்க. ஆனா வேத கலாச்சாரத்துல அப்படித்தான். ஏன்னா மன்னர்கள் அவ்வளவு பக்குவமானவர்களா இருந்தாங்க, அவ்வளவு திறன் வாய்ந்தவர்களா இருந்தாங்க, பிராமணர்கள் அவ்வளவு தகுதி வாய்ந்தவர்களா இருந்தாங்க. ஒரு குழந்தை பிறந்தவுடன் சாகுது அப்படின்னா அது அவ்வளவு அமங்கலம். அத்தகைய அமங்கலம் மன்னர் சரியில்லாத இருந்தாதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த சமுதாயம்னா எங்க போச்சு இன்னைக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் சமுதாயம் கீழிறங்கி வருதுங்கிறத. அதுக்காக நம்ம அந்த விஷயங்கள் எல்லாம் கட்டுக்கதைன்னு புறக்கணிச்சாங்கன்னா புறக்கணிக்க கூடியவர்கள் தான் முட்டாள்களா இருக்காங்க. இதை நம்ம ரொம்ப கவனமா யோசிக்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல மக்கள் எல்லாரும் இதே தவறு தான் பண்றாங்க. இந்த தவறை பண்ணிட்டு அவங்க தங்களை விஞ்ஞானிகள்னு சொல்லி பேரளவுல பீத்தி கொள்றாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுடைய ஆச்சாரியர் இந்த விஞ்ஞானிகள் எல்லாருக்கும் பெரிய அளவுல சவால் இடுவார். எல்லாரும் சொல்றீங்க பெரிய அளவுல பேசுறீங்களே, விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லுவாங்க இந்த உலகம் எல்லாம் உயிர், அதாவது ஒரு ஆத்மா அப்படிங்கிறது ஒரு ஜடப்பொருள் இருந்து வந்ததும்பா. ஏன்னா நான் முதல்ல சொன்ன ஆரம்பிக்கும் போது இந்த உலகம் எப்படி தோன்றினது அப்படிங்கறத அறியத்துக்கு எல்லாருமே ஆவலுடையவர்களா இருக்காங்க. கொஞ்சம் புத்திசாலியான மனிதன் தன்னுடைய கற்பனைகளை உபயோகப்படுத்தி இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அப்படி முயற்சி பண்ணும்போது அவன் வரக்கூடிய முடிவு என்னன்னா, இந்த உலகம் எதுவுமே இல்லாம திடீர்னு தோன்றினது, உயிர்கள் எல்லாம் ஜடப்பொருள் இருந்து வந்ததுன்னு. உயிர்கள் எப்படி ஜடப்பொருள் இருந்து வர முடியும், ஏதாவது ஒரு அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஒரு விஷயத்தை பேசுறாங்க அப்படின்னா விஞ்ஞானிகள்னு சொல்லிக்கிறாங்க. விஞ்ஞானினா என்ன, அவன் வந்து ஆதாரத்தை கொடுக்கணும். ஆதாரம் கொடுக்காத விஞ்ஞானின்னு எப்படி தன்னை சொல்லிக்க முடியும்? ஆனா இந்த விஞ்ஞானிகள் யாரும் எந்த ஆதாரத்தையும் கொடுக்கறது கிடையாது. உயிர் ஜடப்பொருள் இருந்து வந்ததுன்னு பேரளவுல சொல்றாங்க. எப்படி வர முடியும்? சரி, நீ ரெண்டு இப்ப நான் சொல்லலாம், ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கலந்தா தண்ணி வருது, செஞ்சு காட்டினா தண்ணி வருது, சரி ஒத்துக்கிறேன். உயிர் வந்து அதே மாதிரி தோன்றுறன்னு சொன்னா அதே மாதிரி உயிர் உற்பத்தி பண்ணி காத்து, உற்பத்தி பண்ணி காட்டாம நீ ஏன் பிதற்றி கொண்டுள்ளார்? மானிடனே முட்டாளே அயோக்கியனே அப்படின்னு பிரபுபாதர் கேள்வி கேட்பார். பேரளவுல நீ உன்னை விஞ்ஞானின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அரசாங்க பணத்தையும் மக்களுடைய வரி பணத்தையும் வீணடிச்சுட்டு ஏன் இவ்வாறு பிதற்றி கொண்டுள்ளாய்? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? மக்களுடைய வரி பணம் எல்லாம் செலவாகுதே, கோடான கோடி மக்களுடைய வரி பணத்தை வாங்கி இங்கிருந்து நிலவுக்கு போனேன்னு சொல்லி வேற எங்கேயோ போயிட்டு கொண்டு வந்து ஒரு மண்ணை கொடுக்குற, இந்த மண்ணுக்காக மக்கள் கோடான கோடி ரூபாய் செலவழிக்கணும் மக்களுடைய வரி பணத்தை? யோசிச்சு பாக்குறாங்களா மக்கள்? கிடையாது, முட்டாள்களை போல மக்களும் போயிட்டு இருக்காங்க. ஓ விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள், எல்லாமே விஞ்ஞானபூர்வமா இருக்கணும். எது விஞ்ஞானபூர்வமா இருக்கு? குரங்குல இருந்து மனுஷன் பிறந்தான்னு சொல்ற விஞ்ஞானபூர்வமா நீ நிரூபிச்சிருக்கியா? கிடையாது. ஒரு குரங்கால் மனுஷனா மாறி இருக்கான் யாராவது சொல்லிருக்காங்களா சொல்லுங்க? சரி, குரங்குல இருந்து மனுஷன் வந்தானா இன்னும் ஏன் குரங்கு இருக்கு? பிரபுபாதர் கேட்பாரு, குரங்குல இருந்து மனுஷன் வந்தானா இன்னும் ஏன் குரங்கு இருக்கு? ஏதாவது ஒரு குரங்கு ஒரு மனுஷனா மாறி யாராவது பார்த்திருக்கீங்களா? இல்ல. அப்புறம் ஏன் நீ சொல்ற குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு? ஏன்னா இதெல்லாம் கற்பனை, எல்லாமே கற்பனை. இன்றைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல சொல்லி தர்றது எல்லாமே கற்பனை. உண்மையான ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம முறையான வரலாற்றை படிச்சு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா ஒரு மனிதன் ஆர்வமுடையவனா இருக்கணும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல. எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டது, எத்தனையோ நட்சத்திரங்கள்லாம் இருக்கே, கிரகங்கள்லாம் இருக்கே, பூமியெல்லாம் சுத்துதே, சூரியன் வருதே, உயிர்கள்லாம் உற்பத்தி ஆகுது இல்லையே, இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு மனிதன் கண்டிப்பா ஆர்வமுடையவனா இருக்கணும், அது அவசியம். ஆனா அந்த ஆர்வத்துக்கான பதிலை எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுலயும் ஒருத்தன் புத்திசாலியா இருக்கணும். சும்மா முட்டாள்தனமா கற்பனை பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது, கற்பனைக்கு உட்பட்டவர்கள் கிடையாது நம்ம. என்னுடைய கற்பனை பிரகாரம் பார்த்தனா சூரியனை பார்த்தனா நான் சாப்பிட்ற தட்டு சைஸ்ல இருக்குது. நான் எப்படி சூரியனை நான் என் தட்டு சைஸ்ன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? சொல்லுங்க, காலையில சூரியனை பாருங்க என்ன சைஸ்ல இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு. நான் சாப்பிட்ற தட்டு தான் சூரியனோட அளவுன்னு சொன்னா யாரு முட்டாள்? நான் தான் முட்டாள். ஏன்னா என்னுடைய கற்பனை அவ்வளவுதான். அதனால இந்த கற்பனை பண்றது என்னுடைய புலன்களை வச்சு தெரிஞ்சுக்கலாங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை. உண்மையை யாரு தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இது ஒரு ஐபாட் இல்ல இது ஒரு எம்பி த்ரீ பிளேயர் ஐரிவர் கம்பெனிக்காரன் கொடுத்திருக்காரு. இதை எப்படி தயாரிச்சான் அப்படியே பாக்குறேன், சுத்தி முத்தி பாக்குறேன். கருப்பு கலர்ல இருக்கு, எப்படி தயாரிச்சிருப்பான்? கற்பனை பண்றேன். எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும்? கற்பனை பண்ணனா தெரிஞ்சுக்க முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனா கற்பனை பண்ண நான் என்ன தெரிஞ்சுக்கலாம்? கற்பனை பண்ணிட்டு நான் ஒரு முடிவுக்கு வரேன்னு வச்சுக்கோங்க, இது எப்படி வந்திருக்கும்னு தெரியல. இப்ப நான் ஒரு பொருளை பாக்குறேன், அதை எப்படி தயாரிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு இது எப்படி தயாரிச்சிருப்பாங்கன்னு தெரியல, அதனால நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன், இதை யாருமே தயாரிச்சிருக்க மாட்டாங்க, தானா வந்துருச்சு. சரியா? இவ்வளவு இது வந்து ரொம்ப சிக்கலா இருக்கு, இதை பாக்குறதுக்கு ரொம்ப சிக்கலா இருக்கு. இவ்வளவு சிக்கலான ஒரு விஷயத்தை படைக்கிறதுக்கு எவனுக்கும் மூளை இருக்காது, அதனால இது தானா வந்துருச்சு. இதுதான் விஞ்ஞானிகள், பேரளவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுடைய கற்பனை. இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு இந்த உலகம் ரொம்ப சிக்கலானதா இருக்கு, மனிதனுடைய உடல் ரொம்ப சிக்கலானதா இருக்கு. இவ்வளவு சிக்கலான விஷயத்தை படைக்கிறதுக்கு யாருக்கும் புத்தி இருக்க முடியாது அப்படின்னு அவன் கற்பனை பண்ணிட்டு இந்த உலகம் முழுக்க தானா தோன்றுறதுன்னு சொல்றான். இதெல்லாமே முட்டாள்தனம். இந்த உலகமானது பகவானால படைக்கப்பட்டது. அந்த இந்த உலகத்தை படைச்ச அந்த பகவான் தான் எப்படி இந்த உலகத்தை படைச்சேன், தான் எப்படி உயிர்வாதிகளை படைச்சேன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வேத சாஸ்திரங்கள்ல கொடுத்துருக்காங்க. இதை படிச்சா ஒருத்தன் தெரிஞ்சுக்கலாம், இதை ஏத்துண்டானா ஒருத்தன் புரிஞ்சுக்கலாம், இதை ஏற்று பயிற்சி செஞ்சானா இது எல்லாத்தையும் ஒருத்தன் உணரலாம். சரியா? முதல்ல இவங்க இதை படிக்காம அப்படியே புறக்கணிச்சதன் மூலமா ஒருத்தன் தெரிஞ்சுட்டதுக்கான ஒரு வாய்ப்பை கூட ஒருத்தன் இழந்துடலாம். சரியா? அதனால நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும், இந்த உலகமானது பகவானால படைக்கப்பட்டது. இந்த உலகம் நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி படைக்கப்பட்டது கிடையாது, இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி படைக்கப்பட்டது. விஞ்ஞானிகளுக்கு அச்சாச்சு 3000 வருஷத்துல கிடைக்குது அப்படிங்கறனால 3000 வருஷத்துல தான் படைச்சாங்கிறது கிடையாது. இப்ப இந்த வீடு இருக்கு, இந்த இந்த கோயில் இருக்கு, இந்த கோயில்ல கிட்டத்தட்ட இந்த கட்டடம் ஒரு 7-8 வருடமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கட்டடத்தை நான் இடிச்சிடுறேன், இடிச்சிட்டு இந்த இடத்துல வேற ஒரு கட்டடத்தை நான் கட்டுறேன், இல்ல இந்த கட்டடத்தை இடிச்சு இந்த இடம் வந்து தரமட்டம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் வராங்க, ஏதோ ஒண்ணு கட்டுறாங்க, இல்ல இங்க இருக்கிறது எங்கேயோ நோத்திட்டு போயிடுறாங்க. அப்புறம் இந்த இடத்த வந்து தோண்டி பார்த்து இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி என்ன பில்டிங் இருந்தது, எப்படி இருந்தது, இங்க யாரெல்லாம் வசிச்சாங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என் பேரு சொல்ல முடியுமா? இந்த இந்த கட்டடத்துல அவர் வசிச்சாருங்க, இந்த வருஷத்துல இந்த வருஷத்துக்கு, எப்படிங்க சொல்ல முடியும்? நான் ஏதாவது எழுதி வச்சா சொல்லலாம், நான் எழுதிய வைக்கலன்னா? இந்த எழுதி வைக்கிறதுங்கிற பழக்கமா இப்பதான் வந்தது, முன்னாடிலாம் அந்த பழக்கம் கிடையாது. ஆனா முன்னாடி எவ்வளவு பழக்கம் இருந்ததுன்னா முக்கியமான நிகழ்ச்சிகளை மட்டும் எழுதி வைப்பாங்க. அதுதான் சாஸ்திரங்கள், புராணங்கள், குறிப்பா சொல்ல போனா புராணங்கள். புராணங்கள் எல்லாமே புராணம் அப்படின்னாலே அதுக்கு அதற்கான பொருள் வரலாறு. புராணம் அப்படின்னா வரலாறு, புராணம் முன்னாடி நடந்தது, முன்னாடி நடந்த விஷயங்கள் தான் புராணங்கள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வெறும் கதை கிடையாது, கட்டுக்கதை கிடையாது, யாரோ ஒருத்தவங்க குழப்பத்து போய் கற்பனை பண்ணி எழுதுனது கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் பேசுறாங்களே இதுதான் கற்பனை, ஏன்னா எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை. ஆனா யார் ஒருத்தவங்க இந்த வேத சாஸ்திரங்களை படிக்கிறாங்களோ, இதை தெரிஞ்சுண்டு புரிஞ்சுண்டு உணர்ந்து கொள்றாங்களோ, அத்தகைய நபர்கள் மிக உயர்ந்த நிலையில இருக்காங்க. நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம், வெறும்னா ஒப்பிட்டு பார்க்கலாம், ரொம்ப எளிமை. வேத சாஸ்திரங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களுடைய குணம் என்ன, இந்த சாஸ்திரங்கள் மேல நம்பிக்கை வச்சு மக்களுக்கு போதனை செய்தவர்களுடைய தன்மைகள் என்ன, அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்துல மக்களை திசை திருப்பி கொண்டு போறாங்களே இவர்களுடைய தன்மைகள் என்ன, ஒப்பிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாருமே தங்களுடைய புலன்களுக்கு அடிமை வாய்ந்தவர்களா இருந்தா அடிமை ஆகியிருக்காங்க உண்டா இல்லையா? பெரும்பாலானவர்கள் மாமிசம் சாப்பிடுறாங்க, சூதாடுறாங்க, போதை வஸ்தை எடுத்துக்கிறாங்க, தகாத பாலுறவுல ஈடுபடுறாங்க, அவங்களுடைய புலன்கள் அவங்களை எங்கெங்கயோ எடுத்துட்டு போகுது. ஆனா பாருங்க, இந்த வேத சாஸ்திரங்கள் மேல நம்பிக்கை வைத்திருந்த நபர்களை பாருங்க, ஆச்சாரியர்கள் எவ்வளவு புலன்களுடைய கட்டுப்பாடுகளா இருந்தாங்க, சன்னியாசிகளா இருந்தாங்க, எந்த ஒரு ஆசையும் இல்லாதவர்களா இருந்தாங்க. அவங்க பணத்துக்காக சாஸ்திரங்களை எழுதல, பணத்துக்காக விஷயங்களை பேசல. ஆனா இங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் பணத்துக்காக பண்றாங்க. யோசிச்சு பார்க்கலாம், இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போதுதான் நம்ம பகவத்கீதையினுடைய உண்மையான சாரத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் பகவத்கீதை, மகாபாரதம் மற்றும் எல்லா வேத சாஸ்திரங்களுமே நம்ம முறையான இடத்துல இருந்து பெறணும். நம்மளா கற்பனை பண்ணி இந்த சாஸ்திரத்தையே கூட தெரிஞ்சுக்க முடியாது. கற்பனை பண்ணி இந்த என்ன நடந்தது 5000 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறத தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி கற்பனை பண்ணி இந்த சாஸ்திரங்கள் கொடுத்துருக்கிறத கூட புரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக தான் வழி வழியா வர்றவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் அததான் இங்க சொல்றார், இந்த பகவத்கீதை இந்த யோக விஞ்ஞானமானது நான் சூரிய தேவனுக்கு கொடுத்தேன், சூரிய தேவன் மனித குல தந்தையான மனுவுக்கு கொடுத்தார், மனு இக்ஷ்வாகு மன்னருக்கு கொடுத்தார், இக்ஷ்வாகு மன்னருடைய வம்சத்துலதான் ராமபிரான் அவதரித்தார். இன்னைக்கும் நீங்க ஒரு சிலர் பெரும்பாலான ஸ்ரீரங்கம் போயிருக்கலாம், ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் விக்கிரகம் இக்ஷ்வாகு மன்னரால வழிபடப்பட்டு வந்தது எத்தனையோ 100,000 வருடங்களுக்கு முன்னாடி இக்ஷ்வாகு மன்னரால வழிபடப்பட்டு வந்தது. அதற்கு பின்னாடி அவர் ராமபிரான் அவங்க தசரதர் வழிபட்டு ராமபிரான் வழிபட்டு ராமர் சொன்னார் நீ இந்த விக்கிரகத்தை கொண்டு போன பீஷ்ணன் கொடுத்தார். விபீஷணன் கொண்டு வர வழியில பகவானுடைய விருப்பத்தின் பேரில் அவர் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல குடிகொண்டார். இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் வந்து மிக உயர்ந்த வஸ்துக்கள், இத முறையா ஒருத்தர் கற்றுக்கொள்ளணும். ஏனோ தானோன்னு அவங்களுடைய கற்பனையின் மூலமா தெரிஞ்சுக்கொள்ள கூடாது. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த இயக்கத்தை, ஸ்ரீல பிரபுபாதருடைய ஒரு முக்கியமான பங்கு, பூர்வீக ஆச்சாரியர்கள் ஒவ்வொரு ஆச்சாரியர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பங்கு இருக்கு. அவங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி பேசுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா முந்தைய ஆச்சாரியர்கள்ல ஒரு சிலர் மாயாவாதத்தை தகர்த்து மாயாவாதத்துக்கு எதிர்த்து போரிட்டு இருப்பாங்க. இல்ல ஒரு சிலர் நம்மளுடைய ஆச்சாரியர் பிரபுபாதருடைய குருதேவர் பக்தி சிதான் சரஸ்வதி தாக்கூர் அவர் தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பாலான பகுதிகளை போலி ஆன்மீகளை எதிர்த்து போரிட்டார். இன்னும் சொல்ல போனா வைஷ்ணவர்கள் அப்படிங்கிற பேர்ல போலிகளா இருந்தவர்களை எதிர்த்து அவர் பிரச்சாரம் பண்ணார். அது மாதிரி ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய காலகட்டத்துல ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய நேரத்தை அதிக அளவுல செலவு பண்ணார் இந்த விஞ்ஞானிகள் மக்களை தவறான வழியில திசை திருப்பி கொண்டு போறாங்க அப்படிங்கிற செய்தியை கொடுக்கறதுக்காக. அந்த செய்தி தான் இங்க பார்க்கலாம். ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில சொல்ற இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது, அதாவது 12,400,000 வருடங்களுக்கு முன்னாடி பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டதுங்கிறத பார்க்கும்போது அவனுக்கு அவன் தலையே சுத்தும், எப்படி சாத்தியமாகும் நினைக்கிறான். ஆனா பகவத்கீதையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போதும், கீதையை உரைப்போருடைய கூற்றினை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போதும் பகவத்கீதைங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அதனால இத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அததான் கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவார், இது பரம்பரையின் மூலமா தெரிஞ்சுக்கொள்ளணும். அது நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த பகவத்கீதையானது இந்த சாஸ்திரத்தையே நம்ம பரம்பரை மூலமா தெரிஞ்சுக்கணும். குரு சீடர் குரு சீடர் அப்படியே பரம்பரை மூலமா தெரிஞ்சுக்கணும். அப்ப உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா நம்மளுடைய கற்பனையின் மூலமா தெரிந்து கொள்ள முடியாது, நம்மளுடைய ஆராய்ச்சிகளின் மூலமா தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஆராய்ச்சிகள் எல்லாமே வரம்புக்கு உட்பட்டது. உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு புத்திசாலியானவன் இந்த கற்பனையான விஷயங்கள்னாலையும் விஞ்ஞானிகளுடைய தவறான கூற்றுகள்னாலும் நிரூபிக்கப்படாத விஷயங்கள்னாலையும் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறோம். ஹரே கிருஷ்ணன், மிக்க நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கேள்வி இல்லை அப்படின்னா இது அதுவும் குறிப்பா நான் இப்ப பேசின விஷயங்கள்ல கேள்வி இல்லை அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒன்னு, நீங்க எல்லாரும் பேரளவுல கடவுள் கிடையாது, இந்த உலகத்தை படைச்சவங்க யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாரையும் அயோக்கியர்களா ஏத்துக்கிறீங்களா? சத்தமா இருந்தா அப்படின்னா என்ன அயோக்கியனா ஏத்துக்கிறீங்க? ஒண்ணு, அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் அயோக்கியன்னு ஏத்துக்கணும், இல்ல நான் அயோக்கியனா ஏத்துக்கணும், ஏதோ ஒண்ணு முடிவு பண்ணிக்கணும். ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. பகவத்கீதை உண்மையர்வல் கீ ஜாய், ஸ்ரீல ப்ரபுபாத் கீ ஜாய், ஹரே கிருஷ்ணா.